இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக மேஸ்தோத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, மரணம் என்பது நிஜமானது, டெத் இஸ் ரியல். அநேக நேரங்களில் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மரணம் உண்மையிலே நிஜமானதா, மறிச்சிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும். அதில் ஒரு சிலருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மறிச்சிட்டாலும் திரும்ப ஆவியாக வருவோம், இல்லை பேயாக வருவோம், இல்லை நம்மளுடைய ஆத்மா அங்கே தான் இருக்கும், அல்லது நம்ம பரலோகம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அநேக விதமான யோசனைகளோடும் உபதேசங்களோடு கூட அநேகர்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு இந்த மரணம் எவ்வளவு நிஜமானது அப்படின்றத என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் நம்ம பார்க்க போகின்றோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் மரணத்தை சந்தித்து இருக்கிறார்கள். வேதாகமத்தில் எத்தனையோ பேர்கள் மரித்து இருக்கிறார்கள். நம்ம ஆதாம் தொடங்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யோவான் ஸ்தானகன் வரைக்கும் எத்தனையோ பேர் ஆண்டவருக்காக மரிச்சிருக்கிறாங்க, மரித்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த செய்தியை கேட்டுட்ருக்கிற நேரத்தில் கூட எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கம் செய்கிற நேரத்தில் அவர் மரிச்சுக்கிட்டு இருக்கிறார் அல்லது இறக்கிறார். அப்போ இந்த மரணம் அப்படின்றது நிஜமானது தான் அப்படின்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, அப்படின்னா மரணம்னா என்ன, நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற கேள்விகள் இருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், மரணம் அப்படின்றது வேதத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப அது ஒரு நித்திரைக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகின்றது. யோவான் 11 அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, அங்கே லாசர் வந்து மரிச்சு போயிடுறாரு. ஆனால் ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து அங்கே லாசரும் நித்திரையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். அதாவது நித்திரை அப்படின்னா தூக்கம். அப்போ இந்த மரணம் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படை உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் மரணம் எவ்வளவு நிஜமானது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ அடிப்படை உண்மை என்ன அப்படின்னா, மரிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நம்ம இரவு நேரத்தில் தூங்கினா நிச்சயமாக எந்திரிக்க மாட்டோம், காலையில் தான் எந்திரிப்போம். காலில் எந்திரிக்க வரைக்கும் நல்லா தூங்கிட்டு தான் இருப்போம். ஆனால் இந்த ஒரு நித்திரையில் யாராவது நம்மளை இழப்புனா நம்ம எந்திரிச்சிருவோம். ஆனால் மரணம் அப்படின்ற அந்த ஒரு நித்திரையில் நம்ம யார் எழுப்புனா மட்டும்தான் எந்திரிப்போம்னு சொன்னால், ஏசு கிறிஸ்து எழுப்புனா மட்டும்தான் எந்திரிப்போம். வேற யார் நம்மளை வந்து எழுப்புனாலும் நம்ம எந்திரிக்க மாட்டோம். இதுதான் மரணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த மரணத்தின் குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் பார்க்கலாம். இந்த மரணம் எங்கிருந்து துவங்கியது, எப்படி துவங்கியது, இந்த மரணம் யார் வாயிலாக இந்த பூமிக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாகவே ஆதியாகமம் 3 நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதாமியாவை பார்த்து அந்த கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது, அந்த கனியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக செத்துருவீங்க, அதை சாப்பிடாதீங்கன்றாரு. ஆனால் ஆதாமும் ஏவலும் என்ன பண்ணிடுறாங்க, அந்த கனியை சாப்பிட்றாங்க. அப்போ மரணம் எப்படி வந்துச்சு, எதனால் வந்துச்சுன்னு சொன்னால், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமையினால தான் மரணம் வந்துருச்சு. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ மரிச்சோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரிச்சிட்டா அவ்வளோதான், அதுக்கடுத்து நம்ம திரும்ப எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு அவ்வளோதான். அப்போ ஆண்டவர் அதுவும் சொல்கிறாரு, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மரிச்சிருவீங்க, அதாவது நீங்கள் திரும்ப உயிரோடு வரமாட்டீங்க, நித்தியத்துக்கும் மரிச்சிருவீங்க என்றார். அதாவது நீங்கள் மரிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆதாமி அவள் என்ன பண்ணிடுறாங்க, அந்த கனியை சாப்பிட்டு மறித்து விடுகின்றார்கள். இப்போ என்ன ஒரு விஷயம் நினைக்கிறீங்கன்னு சொன்னால், அவங்க பாவம் செஞ்சிடுறாங்க, செஞ்சுட்டு அந்த கனியை சாப்பிட்டுட்டு மறிச்சிடுறாங்க, அது உண்மைதான். ஆனால் எப்போ மறிக்கிறாங்கன்னு சொன்னால் உடனே மறிக்கல, வயதான பிறகு தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மறிக்கிறாங்கன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் அவங்க அந்த மரணம் வரத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க கீழ்ப்படியாமை போனதுனால் என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம். அவங்க கீழ்ப்படியில், அவனுடைய வார்த்தையை கேட்கல, அவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் செய்தவர்களாகத்தான் காணப்பட்டார்கள் என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அதே 3 அதிகாரத்தில் பார்க்குறப்ப நம்ம வாசிக்கலாம், 17 அதிகாரத்தில், பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளங்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளையும் புசிப்பாய். பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இங்க நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் சொல்றாரு ஆதாமுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறாரு. ஆதாமுக்கு மட்டும் இல்லை, ஏவாளுக்கும் தான் அந்த சாபம். என்ன அப்படின்னா, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை நீ என்ன பண்ணிட்ட, சாப்பிட்டுட்ட, அதனால நீ மறிச்சுதான் ஆகணும், மறிப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இந்த மரணத்தை ஆதாம் சந்திக்கிறார், அது உண்மைதான். ஆனால் கடவுள் பார்க்கிறாரு, என்ன பார்க்கிறாருன்னா, ஐயோ நான் சிருஷ்டித்த என்னுடைய மகன், என்னுடைய மகள் அவங்க மறிக்கிறாங்களே. அவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களெல்லாம் மறிக்கிறதுக்கான காரியம் ஆயிட்டுது. இந்த பாவத்தினால இப்படி ஒரு விளைவு வந்ததே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா யோசிக்கிறார். அப்போ இந்த மனிதர்களை ரட்சிக்கணும், இந்த மனிதர்களை ரட்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஏன்னா இப்போ மரணம் வந்து நிஜமாயிருச்சு. ஒரு காலகட்டத்தில் மரணம் என்பதே இந்த பூமியில் கிடையாது. ஆதாமும் ஏவாளும் நித்தியத்திற்காக வாழ்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இந்த பூமியை விட்டுருங்க, மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற பிளானட்ஸ்லையும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம மனிதர்கள்னு பேர் வச்சுருக்கிறோம், ஆனால் அங்கே அவங்களுக்கு என்ன பேர்னு தெரியல. ஏன்னா அங்கேயும் நம்மை போல வாழ்ந்துட்டுருக்குறாங்க, அவங்க அங்கே பாவம் செய்யலை. அப்படின்னா அங்கே மரணம் இல்லை, அவங்க நித்திய நித்தியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பூமியில் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, நீ புசிச்சனா சாப்பிட்டனா மரணம் வரும், மறிச்சிருவேன். அப்போ இந்த பூமியில் மரணம் நிஜமானது. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த பூமியை நான் ரட்சிக்கணுமே, மற்ற கிரகங்களில் மற்ற உலகங்களில் மற்ற கிரகத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் அவங்கெல்லாம் பாவம் செய்யாமல் ரட்சிக்கப்பட்டு அவங்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த பூமி பாவத்தில் விழுந்துருச்சே, இதை ரட்சிக்கணுமே. நம்ம ஒரு ஊமையை வாசிக்கிறோம் இல்லையா, லூக்கா 15 அதிகாரத்தில், தொலைந்து போன ஒரு ஆடை தேடி அந்த மேய்ப்பன் வராரு. ஆனால் தொலையாமல் இருக்கிற ஆடு எத்தனைன்னு பார்க்குறோம், 99 ஆடுகள் தொலையாமல் இருக்குது. அப்படின்னா இந்த பிளானட்ஸில் எத்தனையோ பேர் இன்னும் பாவம் செய்யாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பரிசுத்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம மனிதர்கள்னு பேர் வச்சு கூப்பிடுறோம், ஆனால் அவங்களுக்கு உண்மையிலே மனிதர்கள் அப்படின்ற அவங்களுக்கு அங்கே என்ன பேர்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ தொலைந்து போன ஒரே ஒரு பிளானட் இந்த பூமி. இந்த பூமி தான் பாவத்தினால் ஆகப்பட்டது. எல்லாத்துக்கும் மேலே நிச்சயமாக இந்த பூமியில் எப்படி ஆண்டவர் சொன்னாரோ, இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாவீங்க அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி கட்டாயமாக மற்ற இடத்துலையும் மற்ற பிளானட்ஸ்லையும் ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஏதாவது இதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க, இதை செஞ்சீங்கன்னா மரணம் வந்துடும்னு கட்டாயமாக ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார். ஆனால் அவங்க எல்லாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, இந்த பூமியில் இருக்கிறவங்க கீழ்ப்படியில. நம்ம வாசிக்கிறோம், சாத்தான் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இந்த பூமி பாவம் செய்வதற்கு அவனும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தான். ஆதாமி அவள் பாவம் செய்கிறதுக்கு அவனும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தான் என்று பார்க்குறோம். அப்போ ஒரு கிறிஸ்துவ ஆசிரியர் இப்படி எழுதுறாங்க, அவங்க பேர் வந்து எலன்ஜி ஒயிட் அம்மையார் அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாத்தான் இந்த பூமியை மாத்திரம் அவன் சோதிக்கலையா, மற்ற பிளானட்ஸையும் போய் அங்கே இருக்கிறவங்களையும் அவன் சோதிச்சானான். அதாவது அவங்களும் பாவம் செய்ய வச்சிடலான்னு அவன் முயற்சி பண்ணான், ஆனால் அவன் தோற்று போய்விட்டான். அவனால் அவங்கள பாவம் செய்ய வைக்க முடியல. அப்போ இந்த மனிதர்களை அவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், எளிதாய் பாவம் செய்ய வைத்துட்டான். அப்போ நம்ம கேட்கலாம், அது எப்படிங்க, மற்றவங்கள போய் அவன் சோதிச்சா அவங்க பாவம் செய்யலை, நாம் பாவம் செஞ்சிட்டோன்னு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நம்மளையும் சரி, லூசிஃபரையும் சரி, தேவ தூதர்களையும் சரி, மற்ற பிளானட்ஸில் இருக்கிற மனிதர்களும் சரி, எல்லாரையுமே ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தோடு படைக்கிறார். அதாவது சுயமாய் தேர்வு செய்யக்கூடிய அந்த ஒரு அறிவு. ஆண்டவர் யாரையுமே கட்டாயப்படுத்துறது கிடையாது, நீ எனக்கு கீழ்ப்படிச்சுதான் ஆகணும், நான் சொல்றதா நீ செய்யணும்னு சொல்லி யாரையுமே ஆண்டவர் கட்டாயப்படுத்துறது கிடையாது. அப்ப ஒட்டுமொத்த உலகத்தோடைய அல்லது இந்த கிரகத்தோடைய ஒரு ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை நீங்க உங்களுடைய மனதார அன்பினால அவரை சேவிக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும்னு தான். அவர் யாரையுமே கட்டாயப்படுத்துறது கிடையாது. ஆனா வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா கற்பனைகள் இருக்கு, கட்டளைகள் இருக்கு. ஒரு மனுஷன் பாவம் செய்யாம வாழணும்னா அவனுக்கு என்ன தேவைன்னா கற்பனைகள் தேவை. இப்ப நான் இது செய்யறேன், இது பாவம்னு எனக்கு தெரிஞ்சாதான் அதை நான் செய்யாம இருப்பேன். அப்ப ஆண்டவர் அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாருன்னா, அறிவுரைகளை கொடுக்கிறார், கற்பனைகளை கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார். ஏன்னா மனிதர்களாகிய நமக்கு குறுகிய அறிவு. ஆண்டவர் நம்மளாலதான் படிக்கிறார், ஆனா நம்மள கெடுக்கிறதுக்குன்னே இந்த உலகத்துல சாத்தான் இருக்கிறான். அப்ப ஆண்டவர் இந்தந்த கற்பனைகளை இது வச்சிருக்கிறாரு, இதுக்கு நாம கீழ்ப்படையணும். இப்ப என்னாச்சு, ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில பாக்குறப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க, பாவம் செஞ்சிட்டாங்க, இந்த பூமிக்கு மரணம் வந்துருச்சு. இப்ப மனுஷன் நித்தியத்திற்கும் மரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது. ஆனா மனுஷனை ரட்சிக்கணும், எப்படி ரட்சிக்கிறது, இந்த மரணம் நிஜமானது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இவர்களுடைய மரணத்தை நான் எடுத்துக்கொள்கின்றேன், நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதாவது நித்தியத்துக்கும் மறிக்கக்கூடிய அந்த மரணத்தை நான் ஏத்துக்கிறேன். என்ன யார் யாரெல்லாம் ஏத்துக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்துல மரணித்து என்னை விசுவாசிச்சு மறிச்சாங்கன்னா அவங்க மீண்டும் எந்திரிக்கிற அந்த ஒரு வாய்ப்பை நான் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாருங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்று பேர்ல அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நான் இந்த உலகத்துல போறேன், மனிதர்களுக்காக நான் மரிக்கிறேன், மறிச்சு இவங்களுடைய மரணத்தை நான் ஏத்துக்கிறேன். நான் ஒருவேளை பரிசுத்தமாய் வாழ்ந்தேன் இந்த பூமியில அப்படின்னு சொன்னா என்னுடைய பரிசுத்தின் நிமித்தமாக நான் மீண்டும் உயிர்த்து எழுவேன். ஒருவேளை நான் பரிசுத்தமாக வாழல அப்படின்னா நித்தியத்துக்கும் நான் மறிச்சவனாகவே இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு தான் அவர் இந்த பூமிக்கு வர்றார். அதனால தான் இந்த பூமியில் சாத்த என்ன பண்ணுறான், ஆண்டவர் எப்படியாவது பாவம் செய்ய வச்சிடணும், இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது பாவம் செய்ய வச்சிடணும். ஏன்னா அவர் பாவம் செஞ்சுட்டா நித்தியத்துக்கும் அவர் எந்திரிக்க மாட்டார், அவ்வளோதான், மறிச்சாரா மறிச்சது தான், எப்படி மனுஷனுக்கு அது வந்ததோ. அப்ப இயேசு கிறிஸ்துவ ஏதாவது ஒரு இடத்துல அவன் பாவம் செய்ய வைக்கணும்னு நினைச்சான், ஒரே ஒரு இடத்துல கூட அவனால பாவம் செய்ய வைக்க முடியல. ஆனா யோசித்து பாருங்க, பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்து மரணத்தை சந்திச்சாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, மரணம் நிஜமானது, டெத் இஸ் ரியல். மரணம் நிஜமானதுங்க, அது நிஜமானதா இருந்ததுனாலதான் ரட்சகரையும் அது என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா பரீட்சை பார்த்தது. ரட்சகராகிய கிறிஸ்துவும் மறிக்க நேர்ந்தது என்று என்ன பண்ற நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவே இந்த பாவத்தின் விளைவாகிய மரணம் சந்தித்தது என்றால் இன்னைக்கு உங்களையும் என்னைய சந்திக்காதா? நிச்சயமா சந்திக்குங்க. நம்மளுடைய மரணமும் ஒரு நாள் எழுதப்பட்டு இருக்குது. ஆனா விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம மரிச்சாலும் ஆண்டுடைய வருகையில எந்திரிக்கணும், அந்த எந்திரிக்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றான்னு சொன்னா, நம்மளை தயார் செய்து கொண்டு இருக்கிறார், நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார், நம்மளை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இதை நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், நான் பாவம் செஞ்சிட்டேன், பரலோகம்லாம் எனக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க பரலோகம் வரணுன்றதுக்காக கிறிஸ்து மரிச்சிருக்கிறாருங்க, கிறிஸ்து மரிச்சிருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கிறிஸ்து மனுஷ சாயல வந்ததுனால அவர் பரலோகம் போறப்ப அந்த மனுஷ சாயலோடு கூட தான் அவர் பரலோகத்துக்கு போனார். அது மாத்திரம் கிடையாது, இந்த பூமியில அவருடைய இரு கரங்கள்ல ஆணிகள் அடிக்கப்பட்டது. அப்ப பரலோகத்துக்கு போறப்ப அந்த ஆணிகள் அடிக்கப்பட்ட கரத்தோடு தான் அவர் போறாரு. அப்படின்னா நித்தியத்துக்கும் அவர் அந்த அடையாளத்தோடய வாழணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நித்திய மரணத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறதுக்காக அவர் நித்தியத்திற்கும் அந்த அடிகளை ஏற்றுக்கொண்டார். அப்ப நித்தியத்துக்கும் எத்தனை எத்தனை ஆயிரம் வருஷங்கள் ஆனாலும் இயேசு கிறிஸ்துடைய இரு கரங்கள்ல அந்த இரண்டு காயங்கள் இருக்கும், காலில் அந்த காயங்கள் இருக்கும். அது எதை சொல்லுதுன்னா, நீங்க ரட்சிக்கணும், நான் ரட்சிக்கணுன்றதுக்காக அவர் சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தை சொல்கின்றது. மரணம் நிஜமானதுங்க. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே அது சோதித்தது என்று பார்க்கின்றோம். ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை மரணம் சந்தித்தது உண்மைதான், மரணம் நிஜமானது உண்மைதான். ஆனால் அந்த நிஜமான மரணத்தை இயேசு கிறிஸ்து வென்றார் என்று வேதாகமத்தில் பார்க்குறோம். ஆமாம், அவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால, பூமியில ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவர் உயிர் பெற்று எழுந்தார் என்று என்ன பண்ற நாம பார்க்கின்றோம். ஆதாம் ஏவாள்கிட்ட ஆண்டவர் சொன்னார், அந்த கனியை சாப்பிடாதீங்க, சாப்பிட்டா மரணம் வந்துடும். அவங்க சாப்பிட்டுட்டாங்க, மரணம் வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பார்த்து சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படி, நீ மறிச்சாலும் பிழைப்பாய் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எதை நீங்க நினைக்கிறீங்க, எதை நீங்க ஏற்றுக்கொள்ள போகின்றீங்க? மார்த்தால் மரியாதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் அப்படின்றார். அப்படின்னா அவர் விசுவாசிக்கிறதுனா என்ன? அவருடைய வார்த்தையை கேட்கறது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது. அப்ப ஆதாமியாவால் கீழ்படியாததுனால மரணம் வந்துச்சு, நாம ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறதுனால நாம மறித்தாலும் அவருடைய இரண்டாவது வருகையில உயிர்த்து எழுவோம். ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? மரணம் என்பது நிஜமானது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. யாருமே கடவுளை ஏமாற்ற முடியாது, யாருமே பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது, பாவத்தினுடைய விளைவிலிருந்து தப்பிக்க முடியாது. எல்லாருமே மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது என்ற நம்ம பார்க்கின்றோம். அப்ப இந்த மரணத்தை சந்திக்கக்கூடிய நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். நான் 1 தெசலோனிக்கேயர் 4:14 என்ன பண்ணுற நாம் வாசிக்கிறேன். இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திரார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இங்கே நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால, பாவமே செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால மரித்த பின்பு அவர் எழுந்திருந்தார் என்று வேதம் சொல்கின்றது. அதாவது உயிர்த்தடைந்தார், உயிர்த்தெழுந்தார், 3rd நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறப்ப வேதம் சொல்லுது, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அப்படின்னா அவருக்குள் மறிக்கக்கூடியவங்க, கிறிஸ்துவுக்குள் மறிக்கக்கூடியவங்க அவருடைய இரண்டாவது வருகையில் உயிர்த்து எழுவார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். 15வது வசனம் வாசிக்கிறப்ப, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தினுடைய சதத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இங்க வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படின்னா மரணம் நிஜமானதுதான். இன்னைக்கு நான் மரிக்கிறேன்னா அவருடைய வருகை வரைக்கும் நான் மண்ணில் தான் இருக்கணும். அப்போ அந்த மரணம் நிஜமானது, அந்த மரணத்தை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே மரணத்தை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கிறது. ஆனால் கேள்வி என்னென்னா, எத்தனை பேருக்கு நல்ல மரணம் கிடைக்குது? எத்தனை பேர் இரத்த சாட்சியாக மரிக்கிறாங்க? நம்ம வாஸ்துனா வேதத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவருக்காக மரித்து போகிறாங்க, எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறப்ப மரிக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நம்முடைய மரணம் நல்லதாக இருக்கணுங்க. நம்முடைய மரணம் நல்ல ஒரு மரணமாக நமக்கு அமையணும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னு சொன்னால், பரலோகத்தில் நம்ம பார்க்குறோம், பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேருமே இருந்தாங்க. ஆனால் குமாரன் இந்த பூமிக்கு வராருன்னு தெரிஞ்ச உடனே மீதி மேலே 2 இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவர் பூமிக்கு போகிறாரு, மரிக்க போகிறாரு. எப்படியாப்பட்ட மரணம்? மிக கொடூரமான ஒரு மரணம். சிலுவையில் சுமந்து சிலுவையை ஏற்று அவர் மரிக்க போகிறார். அதாவது சாபத்துக்கான ஒரு மரணம். அவர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு இந்த பூமியில் நாம் சந்திக்கக்கூடிய மரணம் எப்படி இருக்கணும்னா, நல்ல மரணமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் சபிக்கப்பட்ட அந்த மரத்தில் ஏறினார். இன்னைக்கு நம்மளுடைய மரணமும் அப்படி இருக்கக்கூடாதுங்க. எப்படி இருக்கணும்னு சொன்னால், நம்பிக்கையின் மரணமாக இருக்கணும். நான் இன்னைக்கு மரித்தாலும் அவனுடைய வருகையில் நான் எழுந்திருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட என்னுடைய மரணம் இருக்கணும். அதுக்கு நான் ஆண்டவரோடு கூட வாழணும், ஆண்டரோடு கூட உறவாடணும், ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன் இந்த கேள்வி, எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு வச்சிருக்கிறீங்க? கிறிஸ்துவை நேசிக்கிறீங்க, இயேசுவை நேசிக்கிறீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறி இருக்கு? எத்தனை பேர் பொய் சொல்லாமல் இருக்கிறீங்க? எத்தனை பேர் திருடாமல் இருக்கிறீங்க? கொலை செய்யாமல் இருக்கிறீங்க? விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டருக்கு உண்மையாக இருக்கிறீங்க? ஆண்டவர்களை பார்க்குறாரு, ஐயோ என் மகன் இந்த பாவத்தை செய்கிறானே, என் மகன் இந்த பாவத்தை செய்கிறாளே, பரலோகத்தை நான் அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் ஏன் ஜீவன் அந்த பூமியில் கொடுத்தேன்னு பரிதாபப்படுறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மரணம் நிஜமானது. ஆனால் அந்த மரணத்தை நம்மால் வெல்ல முடியும். ஆண்டரை நாம் பின்பற்றுவதனால், அவரை ஏற்றுக்கொள்வதனால் அவரை பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் நீர் ஆசீர்வதிங்க. ஆம் தகப்பனே, மரணமானது நிஜமானது என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தரே, நீர் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, உமக்குள் மறிக்கக்கூடியவர்கள் அவங்க எழுந்திருப்பார்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறது செய்ய இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நாள் கேட்கிற எங்களுக்கு ஏதாவது அமேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332331. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventhist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.